ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
Tadari na 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 di na 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 Tadari na 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 ya na ya na na ha na na maruval valanendi மறையோதி உமை பங்காரின தொழுவாரவர் துயராயின இத்தல் உன தொழிலே நீனன தொழுவாரவர் துயராயின தித்தல் உனதொழிலே மறுவாழ் பலனேந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தித்தல் உனதொழிலே.
ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு தொழில். ஒருத்தனுக்கு பாட்டு தொழில், ஒருத்தருக்கு இரும்படிக்கிற தொழில், ஒருத்தனுக்கு ஹார்மோனியம் வாசிக்கிற தொழில், ஒருத்தருக்கு மிருதங்கம் வாசிக்கிற தொழில். சிவனுக்கு என்ன தொழில்? அவன் என்ன தொழில் பண்றான்? என்ன தொழில்னு சுந்தரர் சொல்றார். சுந்தரர் என்ன சொல்றாரு? இப்ப நான் சுந்தரர் தானே பாடிட்டு இருக்கேன் இல்லையா? யார் அவனை தொழுகிறார்களோ அவ தொழுகிறவனுடைய துயரெல்லாம் தீர்த்தல் தான் அவனுக்கு தொழில். எவ்வளவு அற்புதமான கருத்து பார்த்தீங்களா? தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே. சுந்தரர் சொன்னதுக்கு மேல வேற ஏதாவது வார்த்தை உண்டா? கிடையாது. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். காலையில எழுந்தவுடனே சில சில தோத்திரங்கள் சொல்றதுன்னு நான் வச்சிருக்கேன். அதுல சுந்தரர் தோத்திரம் வரும்போது இதை சொல்லுவேன். அற்புதமான அறவுரை. தொழுவாரவர் துயராயின தித்தல் உனதொழிலே செழுவார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா அழகா உனக்காடாய். பித்தாபுரை சூடியில ஒன்பதாவது பாட்டு இது. உங்க வீட்டுல தேவாரம் இருந்தா கடைசியில பார்த்து வச்சிருக்க. செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா உனக்காடாயினி அல்லேன் எனலாவே மழுவாழ் வலனேந்தி மறையோடி மங்கை பங்க மழுவாழ் வலனேந்தி மறையோடி மங்கை பங்க
தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உனதொழிலே, தொழுவாரவர் துயராய் தீர்த்தல் உனதொழிலே, மருமாவரேந்தி மறையோடி மங்கை பங்கா, தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உனதொழிலே, செழுவார்வனை செல்வார்வனை நம்மூரரு துறையுள், செழுவார்வனை செல்வார்வனை நம்மூரரு துறையுள்,
நாம் அப்ப சுந்தரருடைய வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சீர்காழியில ஆண்டவன் காட்சி கொடுத்தான். முதல்ல காட்சி கொடுத்தது தனியான சம்பந்தம் இருக்கு அல்லவா. ஆமா, சுந்தரர் அந்த வழியில போறார், அவருக்கும் காட்சி கொடுத்தது. அப்ப திருஞான சம்பந்தர் போலவும் சுந்தரர் போலவும் நாம இருப்போமே ஆனால் அவன் காட்சி கொடுக்க தயாரா இருப்பான். ஆமா, அவன் பேர்ல தப்பு இல்லை, தப்பு நம்ம பேர்ல தான். அந்த வழியில நாம போயிட்டோம்னா காட்சி கொடுப்போம். எனக்கு என்னமோ நேரடி வரடிப்புனாலும் கனவுலையாவது வருது, அது கிடைக்குது எனக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வந்து திருவாரூருக்கு வர சொல்லி சுவாமி உத்தரவு பண்ணிட்டார். திருவாரூரை நோக்கி போறார். திருவாரூருக்கு போனோம்னா திருவாரூர்ல இருக்க அடியார்களுடைய கனவுல போய் சுந்தரம் நான் அழைக்க அவன் வருகிறான், அவனை நீங்கள்லாம் எதிர்கொண்டு அவனை எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு உத்தரவு போடுறான். எப்படி சுந்தரனை நான் கூப்பிட்டான, திருவாரூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறான், நீங்கள்லாம் அவனை எதிர்கொண்டு அடையுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டான். அப்ப சுந்தரர்கிட்ட இவனுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கு பாத்தீங்களா, அவன் நினைக்கணும். சுந்தரர் போறார் வீதிக்கு, வெளியில அடியார்கள்லாம் கூடி அவரை வரவேற்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு இவரு, உங்களையெல்லாம் ஆட்கொண்ட இந்த திருவாரூர் சிவன் என்னையும் ஏற்றுக்கொள்ளுவானா? இவர் என்ன சொல்லியிருக்கணும், இப்ப நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன், ஓஹோ கடவுளே வந்து சொல்லிவிட்டானா, அப்ப நான் கடவுளே வந்து சொன்னதெல்லாம் நான் தாண்டா பெரியவன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறவன்லாம் சொல்றான், நானே கடவுள் நானே கடவுள்னு எல்லாமே சொல்லி சொல்லி ஊரை கெடுத்து போட்டான்கள். இவனே கடவுளை எப்படி ஆக முடியும், இவன் இன்னைக்கு இருந்து நாளைக்கு போறானே சுடுகாட்டுக்கு, நானே பிரம்மம் நானே கடவுள் எப்படி ஆக முடியும், ஒரு காலத்திலையும் முடியாதுற பைத்தியக்கார. ஆமா, நீ சுடுகாட்டுக்கு போறவன், ஆமா நடக்காது இல்லையா. ஆமா, அப்போ சுவாமி ஒரு திருப்பதியும் பாடுறேன். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் கரையும் கடலும் மலையும், இவர் எடுத்த உடனே கடலும் கரையும் தொடங்கியிருக்கலாம், ஏன் கரையும் சொல்றாரு அப்படின்னு எண்ணி பார்த்தேனா, இந்த பரந்த உலகத்துக்கு கடலுக்கு கரையே கிடையாது இல்லையா. ஆமா, யார் கரையாக இருக்கிறான், அவன் இருக்கிறான். அப்போ கரையாக இருக்கிறவனைத்தான் நாம மதிக்கணும் இல்லையா. அதனால எடுத்த உடனே கரை கட்டுப்பாடு அப்படின்ட்டு அப்படின்னு அவர் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். வியாக்யான கர்த்தாக்கள் என்ன எழுதுறாங்களோ அவங்க எழுதுகிற புரிய அவங்க எழுதுறத நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியல. கரையும் கடலும் மலையும்
காலையும் மாலையும் எல்லாம் உறையில் விரவி வருவான்.
யார் பாடுறாங்களோ அந்த சொல்லுதான் அவன் வருகிறான் இல்லையா. வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்படின்னா.
ஒருவன் உருத்திரலோகம் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கு எல்லாம் அறையும் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளி நல்லி நல்ல நீதியில் ஒன்றும் படுவேன்.
நீதின்னு ஒண்ணு இருக்குன்னா அதிலிருந்து நான் வழுவவே மாட்டேன் என்பது சுந்தரருடைய வாக்கு இல்லையா. ஆம்,
நீதியில் ஒன்றும் படுவேன் இக்கண்டகம் செய்து வாழ்மேன் வேதியர் தம்மை வெகுணேன் வெகுண்டவர்க்கும் துணையாகேன் சோதியிற் சோதியம்மானே சுன்னவன் நீரணிந்திட்டாதீருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேடி என்னை இருப்பதுங்காரோ அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று என்னை இருப்பதுங்காரோ அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று சிந்தை செய்யும் திறம் வந்த செய்யும் திறம் வல்ல இது மாறும் திரள் தோணம் மந்தம் உழவும் இயம்பும் களவயனாவலரூடம் மந்தம் உழவும் இயம்பும் களவயனாவலரூடம் கந்தம் இதையொடும் வந்த காம்புகளை எழுவதாவே கந்தம் காம்புகளை
கேள்விக்கு பதில் அவருக்கு சுவாமி சொல்லியிருப்பான். கோயிலு போனார், சுவாமியை வணங்கினார், சாமி ஒன்று சொன்னது, உனக்கு என்னை தோழனாக கொடுத்து விட்டேன் அப்படின்னு. என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு உன்னை அடிமையாக கொண்டு விட்டேன்னு சொல்லியிருக்கணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா என்ன சொன்ன சிவன், என்னை உனக்கு தோழனாக கொடுத்து விட்டேன். கிடைக்குமா இந்த பதவி இல்லையா? தோழன் சொன்னா எதை வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் திட்டலாம், பொறுத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஆமா, அப்படி ஒரு தகுதியை கொடுத்துட்டார். ஒரு யார் சொல்ற?
சேக்கிடர். வாடிய மாமரை புத்திடங்குள் மன்னன் ஆரருளால் ஓர் வாக்கு தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம்.
அசரீரியா அவனே சொல்லிவிட்டான், என்னை உனக்கு தோழனாக கொடுத்து விட்டேன். நல்ல அழகான சேக்கிடார் சொல்லு, என்ன அழகான செயலும் கூட. அப்புறம் இன்னொன்னு, நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புரிந்து நின் வெட்கை தீர வாடி மண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூரர் கேட்க எழுந்ததன்றே. ஒரு சிவனடியார்னா எப்படி இருக்கணும்? சிவனடியார் இருக்கவங்க மேல துணி அணிய மாட்டாங்க, அணியக்கூடாது இல்லையா? ஆமா, அடிமையா இருக்கிறது இடுப்புல தான் வேட்டி கட்டணும். சில துறவிகள் ஏக வஸ்திரம், ஒரே ஒரு வஸ்திரம் தான் கட்டியிருப்பாங்க. அதனால்தான் பட்டின தடிகள் என்ன பண்ணாரு, ஒரு கவிபீனத்தோடய போயிட்டார் இல்லையா? ஆமா, அது போருமானது அப்படின்னு. இவர என்ன சொல்லிவிட்டாரு, தோழனாக கொடுத்துருன்னு சொல்லிட்டாரா, உன்னை கல்யாணத்துல உன்னை நான் வந்து தடுத்தா கொண்டேன் பாரு, அப்ப நீ எப்படி இருந்தாய்? மன்னவர் திருவோடு இருந்தார், மன்னவர் திருவும் வைதிக திருவும் பொங்க இருந்தார். மன்னவனை போல ராஜமுடி, வைர மாலைகள், அந்த சட்டை கிட்ட போக்குவரத்து எல்லாம். ஆனா ருத்ராட்சமும் போட்டிருந்தார். அவரை சொல்லும் போது செய்வ சேக்கிடாரு பெருமான் சொல்லுவாரு, நல்ல பட்டாடை உடுத்தி விட்டார், நல்ல அபூர்வமான சட்டை போட்டுக்கொண்டார், வைரமணி மாலை எல்லாம் போட்டுக்கொண்டார், நல்ல அந்த தொப்பி இப்ப எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார். மனக்கோலத்தோட இப்ப அவர் கல்யாணத்துக்கு போறார். கடைசியாக என்ன சொன்னார், என்ன செய்தார் தெரியுமா சுந்தரர்? தெய்வ சேக்கிடார் சொல்றார், கடைசியாக நெற்றியில விபூதி அணிந்தாராம். ஆமா, நெற்றியில விபூதி அணியும் போது பஞ்சாட்சரத்தை சொல்லி அணிந்தார் என்றும் வருகிறது, கடுத்தா கொண்ட புராணத்தில் வருகிறது. அதை விட இன்னொன்னு, இப்ப நமச்சிவாய என்று நீரணிந்து விடுவாய் என்று திருநாவுக்கரசர் சொல்லிட்டார். சிவாய நம என்று திருநீர் அணிந்து விடு என்றும் சொல்லிவிட்டார். இதற்கு மேல ஒரு படி தாண்டுகிறார் சுந்தரரை சொல்லும் போது. விபூதி அணிகிறார், பஞ்சாட்சரம் சொல்லி அணிகிறார். இன்னொன்னு சொல்றார், என்ன தெரியுமா? சிவனுடைய திருவடி தன் சென்னி மேல இருப்பது போல எண்ணி சிவாய நம என்று சொல்லி நீர் அணிந்தார் அப்படின்னு தெய்வ சேக்கிடார் சொல்றார். ஆமா, உங்க வீட்டுல பெரிய புராணம் இருந்தா தடுத்தா கொண்ட புராணத்துல இப்படி அவர் சொல்லி இருக்கிறாரான்னு பாருங்க. சுந்தரருடைய வயசு என்ன? அவர் ஆண்டவன் திருவடியை சேரும் போது ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல வயசு 18 இல்லையா? ஆமா, அப்படின்னு பெரியவர்கள்லாம் அப்படித்தான் சொல்றாங்க. அப்பருக்கு 81, அருள் வாத ஊரருக்கு செப்பிய நாரட்டிய தெய்வீகம், இப்புவியில் சுந்தரருக்கு 18 வயசுக்குள்ளர கிட்டத்தட்ட இந்த பையன் அவர் அந்த கல்யாணத்துக்கு போகும்போது 12 வயசு இருந்திருக்குமோ என்னும். 12 வயசுல இப்படி ஒரு பேர் அறிவா? அதனாலதான் அந்த பேர் அறிவு இருந்ததுனாலதான் அவருக்கு சுந்தரருக்கு சுவாமிக்கு தோழனாக கொடுத்தார், அவரை வந்து ஆட்கொண்டார் இல்லையா? ஆமா, அதனால்தான் நமது முன்னோர்கள் தேவார திருவாசகத்தெல்லாம் படிச்சு பார்த்து விட்டு அவங்களுக்கு கற்சிலை செய்து கோயில்ல சாமியோட சாமியா வச்சு கும்பிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு கோயில் இருக்கிற மகாபாவிகள் இந்த நால்வர்ல ஜாதி பாக்குறான், இவர் பாப்பான், இவர் வந்து வெள்ளாத அப்படின்னு. இவெல்லாம் எங்க போவான்? நரகத்துக்கு தான் போய் சேருவான். திருத்தொண்ட தொகையில ஜாதி பார்த்தவர் பாடலிய கிடையாது. இந்த பின்னால சொல்ல போற உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது நான் சொல்ல போறேன் கிடையாது, நினைவூட்ட போறேன். எங்க வாத்தியார் சொல்லுவார், நீ மேடையில உட்காரும் போது உனக்குத்தான் எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு நீ பேசாதே பாடாதே, உன்னை விட கேட்கிறவன் மகாபுத்தாலி பாத்துக்கோ அப்படின்பாரு. அவர் சொன்ன சொல் என்னை நெஞ்ச விட்டு அகலவே இல்லை. நம்ம இன்னைக்கும் பயந்துக்கினே தான் மேடைக்கு வருவேன். ஆக இப்போ தோழமையாக கொடுத்து விட்டார். எப்படி ராஜகோலத்தில் நீ அன்னைக்கு இருந்த பாரு, அதே மாதிரி நீ இருந்து விடு அப்படின்ட்டார். அதனால்தான் இப்போ நம்ம நால்வர் படத்தை பார்த்தீங்கன்னா திரு தினியான் சம்பந்தர் ஒரு தார் பாய்ச்சி கட்டியில் வேட்டி கட்டிக்கிட்டு இருப்பாரு, இடுப்புல துண்டு இருக்கும், மேலே வேட்டி இருக்காது. திருநாவுக்கரசரை பார்த்தீங்கன்னா ஏக வஸ்திரத்தோட இருப்பார். சுந்தரரை பார்த்தீங்கன்னா அந்த ராஜ உடையில இருப்பார். மாணிக்க வாசகரை பார்த்தீங்கன்னா ஏக வஸ்திரத்தில் இருப்பார். இப்போ நாங்கள்லாம் வரதுக்கு போனோம்னா இந்த மேலே வேட்டி எல்லாம் போட மாட்டோம், இடுப்பு தான் கட்டியும் இல்லையா, ஏன் அடிமை என்பது. ஆக என்ன பண்ணிவிட்டான், தோழனாக தன்னை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ அந்த மாட்கோலத்தை ராஜ 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 உடையில இருந்தீல்ல அப்படியே இருந்து விடு அப்படின்ட்டு. நான் சின்ன பிள்ளையில எந்திரிச்ச உடனே செல்ஃப் சேவிங் பண்றதுதான் என்னுடைய தொழில், எழுந்திருத்த உடனே அதைத்தான் செய்வேன். ஆமா, ருத்ராட்டம் போட்டேனே போடலையோ இந்த லாங் செயின் எல்லாம் போட்டிருப்பேன், இந்த கடிகாரப்பட்ட இந்த 10 வரையில் நீ மோதிரம் அப்படித்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். சாமி பார்த்தா, டேய் உனக்கு ஏண்டா இந்த அலங்காரம், தேவாரம் பாடுறவன் தூக்கி எரியடா எல்லாத்தையும், ருத்ராட்டம் போட்டுக்க விபூதி போட்டுக்க அதான் ரைட்டு அப்படின்ட்டான். பவுன் நகை போட்டுக்கிட்டா அலர்ஜி வந்துடுத்து, அதான் அவன் பண்ண வேலை, அலர்ஜி வந்துடுத்து போடாதான் தூக்கி எறிட்டேன். அதை கொடுத்தவனே இதையும் கொடுத்துட்டான், அன்னைக்கே தூக்கி எழுத்தியது. ஆக சுவாமி இப்படி ஒரு கோலத்தை இருந்தார், தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தார், தவறாம போவார். அந்த முன்னை வினையின் பயன், கோயில் போனார், ஒரு பொண்ணு வழிபட்டுட்டு போனா அவளை பார்த்து ஒரு விருப்பப்பட்டார், அதுதான் முன்னை வினையின் பயன். அந்த பொண்ணை பார்த்து இவர் விருப்பப்படுறாரு, அந்த பெண்ணும் இவரை பார்த்து ஒரு சிவனடியார் அப்படின்னு விருப்பம். இத இரண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைங்க அப்படின்னு கனவுல போய் எல்லா அடியார்கிட்டையும் சொல்லிவிட்டான். அங்க ஒரு மனத்தை தடுத்தவன் இல்லையா, கல்யாணத்தை நிறுத்திவிட்டான், இங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க. எவன் தடுத்தானோ அவனை செய்துட்டான் இந்த வேலையை. அப்ப அடியார்கள்லாம் சேர்ந்து அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இப்போ அந்த கைலாயத்தில் பார்த்த பொண்ணுல ஒண்ணுதான் இந்த பெண், பறவை நாச்சியார் என்று அவருக்கு பெயர். சுந்தரருடைய வாழ்க்கையை சொல்லும் போது கைலாயத்தில் இரண்டு பெண்ணை பார்த்து தவறுன்னு எண்ணினார், அந்த பெண்களும் தவறுன்னு இருந்தாங்க, சுவாமியும் தவறுன்னு சொல்லிவிட்டார், அம்பிகையும் தவறுன்னு சொல்லிவிட்டார். இந்த கதையை சொன்ன சேக்கிழார் பெருமான் தவறுன்னு சொன்னாரா சுந்தரர? இல்லை. ஆமா, தீதில்லாத திருத்தொண்ட தொகை தருவான் வேண்டி மாதர் மேல் மனம் போக்கினார் அவ்வளவுதான். என்னுடைய தலைவன் சுந்தரர் தானே பெரிய புராணத்துக்கு நாயகன். ஆமா, இப்போ தருமபுர மடத்துல நான் படிச்சேன், அவங்க போட்ட சோறையும் தின்ன, உணவையும் தின்ன, உணர்வையும் தின்ன. அந்த மடத்துல ஒரு தவறு நடந்தா தவறுன்னு நான் சொல்லலாமா? சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. நீங்க சொல்லலாம், ஏய்யா தவறுன்னு தவறு சுட்டித்தானே காட்டணும் அப்படின்னு. சுட்டி காட்ட வேண்டிய இடம் வேறு இல்லையா? ஆமா, நான் தருமபுரத்தை விட்டு தருமபுரத்தில் 35 வருஷம் இருந்தேன், வெளியில வந்து 35 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா டெய்லி நான் தருமபுரத்துக்கு போகாம இருக்கிறதே இல்லை, காலையில எந்திரிச்சோன்னு போயிட்டு வந்துருவேன். ஆமா, அதுதான் நன்றி மறப்பது நன்றன்று. நான் பிறந்த ஊரே வேற, என் ஊர்காரன்லாம் என்ன திட்டுறான், ஏண்டா நம்ம ஊர் நம்ம ஊர் பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஊர் பேர் வெளியே வரும் அல்லவா, நீ தருமபுரம்னு வச்சுக்கிட்டு போயிட்டியே அப்படின்னு. போடா பைத்தியக்கார, தருமபுரத்தை வந்தாண்டா என்ன வளர்த்தான், என் உடல்ல ஓடுற ரத்தம் அவனுது, நான் பாடுற பாட்டு அவனுது அப்படின்ட்டு. அதுதான் ரைட்டு இல்லையா? ஆமா, அந்த மாதிரி தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. தீதில்லாத திருத்தொண்டை தொகையை தருவதற்குத்தான் சுந்தரர் இங்கே தோன்றினார் சொல்லிவிட்டாரு தெய்வ சேக்கிழாறு பெருமான் அப்பவே சொல்லிட்டார். பெரிய ஞானிகளுக்கு பின்னால வர்றது முன்னாடியே தெரியும். திருஞான சம்பந்தர் மறைக்காட்டுல இருந்து புறப்படுறாரு திருமறைக்காட்டுக்கு. அங்க ஒரே சமணம், இவர் போய் தான் அங்க சைவத்தை நிலைநாட்டணும். திருமறைக்காட்டிலேயே சொல்றாரு, புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநூறு செம்மை திடமேல். எப்படி சொல்ல முடிஞ்சது? எப்படி சொல்ல முடியும்? முற்றறிவு, பேரறிவு. ஆமா, அவங்களுக்கு சொல்ல முடியும், நமக்கு முடியாது, நமக்கு பட்டா கூட தெரியாது. ஆக திருவாரூர்ல தேவாசிரிய மண்டபம்னு ஒன்று, அதுல 63 நாயன்மார்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் நான் பாட வேண்டாமா, அவர்களை துதிக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கோயிலுக்கு போனார். அந்தாண்ட வேற ஒரு கதையும் இருக்கிறது, அது உங்களுக்கும் தெரியும் இல்லையா? அது அப்புறம் பார்த்து. இந்த அடியார்கள் எல்லாம் நான் வணங்க வேண்டாமா? இப்பவும் எனக்கு இந்த காய்வெட்டி சாமியார்களை பார்த்தா கொஞ்சம் பயம். ஏதாவது சொல்லி துவச்சி புற போறானுவோ? ஏன் நமக்கு வம்பு? நாம ஏதாவது கொடுக்க முடிஞ்சா கொடுப்போம், இல்லைன்னா கும்பிட முடிஞ்சா கும்பிடுவோம், இல்லாட்டுனா எட்ட ஓடி போடுன்னு போயிடுவேன். இப்ப வர வர அவங்க பண்ற கூத்த பார்த்தா எனக்கு அவ்வளவா மனசுக்கு திருப்தி இல்லை. அவர்கள் சிவனடியார்களாக இல்லையே என்பது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். சமயத்துக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் இந்த சமயத்தை விட்டு அந்தாண்ட போகும்போது மனசு பொறுக்குதில்லை இல்லையா? சரி போட்டும், கடவுளா பார்த்து அவங்களை திருத்தினால்தான் உண்டு. அப்படி நினைச்சுக்கிட்டு உள்ள போறார். கடவுள் சொன்னதாக தெய்வ சேக்கிழாறு பெருமான் ஒரு செய்யுள் எழுதுகிறார். சேக்கிழாறு பெருமானுடைய செய்யுளுக்கெல்லாம் ஒவ்வொரு செய்யுளுக்கும் கோடி கோடியா கொட்டி வச்சாலும் கிடைக்காது, அப்படி ஒரு சொல். ஆம், சிவன் சொல்றானா, இந்த 63 அடியார்கள் பெருமையால் தம்மை ஒப்ப பெருமைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு ஒப்பு யாரும் கிடையாதுரா? சிவனடியார்களுக்கு ஒப்பு கிடையாதுன்னு சிவன் சொல்றான் இல்லையா? ஆமா, பேணலால் எம்மை பெற்றார், எம்மை தொழுவதனால நான் அவர் அவர்களுக்கு என்னை கொடுத்து விட்டேன். இவருக்கும் கொடுத்தார் இல்லையா? ஒருமையால் உலகை வெல்வார், இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய ஆத்ம சக்தி அவங்களுக்கு. ஊனமேல் ஒன்றும் இல்லார், அவங்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது. அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார். அவங்கெல்லாம் அன்பே வடிவம் இல்லையா? கண்ணப்பருடைய அன்புக்கு சொல்ல முடிஞ்சுதா? மாணிக்க வாசகரே கதர்றர், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டானே அப்படின்னு. ஐயா அந்த நரம்ப கொடுப்பான், ரத்தத்தை கொடுப்பான், அது கொடுக்கறான் இப்போ இல்லையா? நரம்பு கொடுக்கறான், ரத்தம் கொடுக்கறான், சதை கொடுக்கறான். கண்ணையா கொடுப்பான்? செத்தத்துக்கு போனதுக்கு அப்புறமா எடுத்து செத்தத்துக்கு போனா பின்னால எழுதி வைக்கிறான். அதையும் சில பேர் கொடுக்க மாட்டேங்கிறான். இருமையும் கடந்து நின்றார், அவங்களுக்கு புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை தேவையில். அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு விட்டிருக்கும் கருத்து ஒன்றிலும் வண்டு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடித்துதையிலே இல்லையா? இவரை நீ அடைவாய் என்று இவ்வளவு பெருமை உடையவர்களை நீ சேர் அப்படின்னு. சுவாமி நான் எப்படி பாடுவேன், எனக்கு என்ன தெரியும்? அவர் சொல்றார், நான் என்ன பாடுவேன், 16,000 பதியம் பாடின ஒரு பெருமான் சொல்றாரு, எனக்கு என்ன பாட தெரியும், நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு. அங்க சொன்னாரு பித்தாபரை சூடின்னு, அங்கேயும் அடி எடுத்து கொடுத்தார் இல்லையா. ஆமா, சுந்தரருக்கு இரண்டாவதாக அடி எடுத்து கொடுக்குறார். யாருக்காக? நமக்காக. நாமெல்லாம் தெரிஞ்சவரும் திருத்தோண்ட தொகை சொல்லி நல்ல கதி அடையணுங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு அடி எடுத்து கொடுத்தார். நான் திருத்தொண்ட தொகை சொல்லாத நாளே கிடையாது. திருத்தொண்டர்கள் போல நான் வாழ்ந்தேனோ வாழலையோ அதுக்கப்புறம் பார்த்துக்கணும். அவருடைய திருவடியை நான் கும்பிட்டுருவேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இல்லையா. அதையாவது நான் செய்து விடுறேன் அல்லவா. பஞ்சாட்சரம் சொல்லாமல் இருப்பதில்லை, திருக்கோயில் தரிசனம் பண்ணாமல் இருப்பதில்லை. இந்த நியதி தான் என்னை காப்பாற்றுகிறது. ஆமா, நியதி தான் காப்பாற்றும். ஆமா, ஒழுக்கம் தான் காப்பாற்று. ஒழுக்கம் விழுப்பம் தரலாத ஒழுக்கம் உயிரினும் ஒப்பப்படும். தனக்கென்று ஒரு குறிக்கோள், குறிக்கோள் இல்லாத கெட்டேன்னார் அவர் இல்லையா. நம்ம அந்த குறிக்கோளோட வாழ்ந்தோம். சில பேர் கையில காசு வந்துருதுன்னா தாம் தூம்னு செலவு பண்றான். அனாவசியமான செலவுகள், அனாவசியமான செல்வம் என்பது தெய்வம் இல்லையா, அது ஒழுங்கா செல்வம் இல்லையா. ஆக அவர் என்ன பண்ணார், தில்லை வாழ் அந்தனர்கும் அடியார்க்கும் அடியேன். இந்த வரி பூரா சொன்னவன் சிவன். ஏன் பாட தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. தில்லை வாழ் அந்தனர்கும் அடியார்க்கும் அடியேன் பாடு. அங்க பித்தாபுரை சூடின்னு பித்தன் சொல்லலவா, பித்தன் என்று பாருன்னு சொல்லிவிட்டாரு. இங்க பாதி வரி அப்படியே அவர் சிவனே சொல்லிவிட்டான் இல்லையா. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பது சிவனுடைய சொல். திருநீல கண்டத்து குயமனார்க்கடியில் இருந்தா சுந்தரர் பாடினது. ஆம், அந்த தில்லைவாழ் அந்தனர்கிட்ட மிக கெட்டிக்காரத்தனம் உண்டு. ஒரு சாமி ஒரு கோயில், 3,000 பேர் அந்த சாமியை நம்பி இருந்திருக்கிறாங்க. போய் பாருங்க, இந்த பூசை பண்ணும்போது அந்த தீட்சிதர் போய் பாருங்க, பல 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 பலன்னு பட்டு வேட்டி வயிற சங்கில் கையில மோதிரம் எல்லாம் ஜம்முன்னு அப்படி வந்து நின்று பூசை பண்ணும் இல்லையா. அன்னைக்கு அப்படி இருக்காங்க, இன்னைக்கு அப்படி இருக்காங்க. அந்த நேரா நேரம் காலையில 7 மணின்னா 7 மணிக்கு, 12 மணின்னா 12 மணிக்கு, 6:30 மணின்னா 6 மணிக்கு, ராத்திரி 8 மணிக்குன்னா 8 மணிக்கு, 10 மணிக்குன்னா 10 மணிக்கு. யாரோ கொடுக்கறான், யாரோ கொடுக்கறான், நேரத்தோட செய்யறான். அத சொல்லுவார் சுந்தரர், முட்டாத முச்சந்தி 3,000 முர்த்தி எண்ணப்பட்டானே. இந்த சொல்லு கிடைக்குமா? சுந்தரரே சொல்லிவிட்டார், முட்டாது தவறாது அந்த பூசையை அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார் இல்லையா. ஆமா, சம்பந்தருடைய சரித்திரத்துல சம்பந்தர் வந்து நிக்கிறார். அந்த தீட்சர்கள்லாம் சிவரூபமாக நிக்கிறார்களாம். அவங்கள்ட்ட பல குற்றங்கள் இன்னைக்கு இருக்கலாம், அதை பத்தி கேள்வி கிடையாது இல்லையா. அது அப்புறமா பார்த்துக்கணும். அந்த நடராஜா பூஜையில அவங்க தவறதே கிடையாது. கோயிலுக்கு காவக்காரன் ஒருத்தனை வைக்கிறது இல்லை தெரியுமா? ஆமா, அவங்களே இந்த கோயில காத்துக்கிறாங்க. ராத்திரில படுக்க முறைன்னு நடராஜ கோயில இன்னார் தான் படுக்கிறது, அம்பாள் கோயில இன்னார் தான் படுக்கிறது. திருட்டு போச்சுன்னு எவனாவது ஒரு வழி உண்டாங்க? கிடையாது. ஏன், கோயில் தான் அவங்களுக்கு சொத்து, நடராஜா தான் அவங்களுக்கு சொத்து, நடராஜா போடுறான். ஆமா, நீங்க அப்ப ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்றான், அதை வாங்கி ஒழுங்க செய்து கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்க. நான் எத்தனையோ ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். 1943 தான் நான் சிதம்பரத்துக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் அதிலிருந்து 18 வருஷம் நான் தொடர்ச்சியா பாடப்போனேன், தொடர்ச்சியா பாடப்போனேன். 2 வேளை பாடுவேன். என்ன தெரியுமா கொடுப்பாங்க? 5 ரூபாய். 3 வேளை சோறு போட்டு 5 ரூபாய். ஆனா அப்ப பவுன்லாம் விலை குறைச்சல். அப்படி ஒரு கோயில நாம் பார்த்ததே கிடையாது, யாருமே பார்த்தது இல்லை. அதனாலதான் கோயில்னு பேர் வச்சாங்க அதுக்கு. அப்படி ஒரு தெய்வம். இந்த நியதியில காலையில ஒரு தீட்சிதர் கோயிலுக்கு பூசைக்கு வந்தாருன்னா நடுமத்தில காப்பி கூட குடிக்கிறது இல்ல. 6 மணிக்கு வந்தாருன்னா 12:30 மணி வரையிலையும் காப்பி கூட கொடுக்க மாட்டாரு. இந்த பொடி போட மாட்டாரு, வெத்தல் பாகு போட மாட்டாரு, 1:00 போக மாட்டாரு, 2:00 போக மாட்டாரு. கோயில் பூசை முடிஞ்சா ஒரு பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு, யாரையும் தொட மாட்டார், யாரையும் தொட மாட்டார். ஆமா, தொட்டா போய் குளிக்கணும். திரும்பி வீட்டுக்கு போயிட்டு டேரக்டா 5 மணிக்கு வந்தாருன்னா ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். இந்த ஆசாரம் நம்ம கோயில்கள்லயே இருக்கா சொல்லுங்க பாக்கலாம்.